வந்தேகம் ஸ்ரீகுரு.
The following is a class on the Srimad Bhagavatam, first canto, first chapter, text number 2, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on the 23rd of February, 1975, in Caracas, Venezuela.
Sri Rupam Chakrajatam.
பின்வரும் ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் இரண்டாவது ஸ்லோகத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வ திரு ஆ சா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1975 வருடம் பிப்ரவரி 23 தேதி கராகஸ் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
தர்ம புரோச்சித கொய்தவயத்ரா பரம நிர்ம சரானாம் சதாம் தர்மா
என்றால் பொதுவாக ஒரு வகையான நம்பிக்கை.
பட் ஆக்சுவலி தர்மா டஸ் நாட் மீன் தட்.
ஆனா உண்மையிலே தர்மா என்றால் அந்த அர்த்தம் அல்ல.
ஃபேத், யூ மே ஹேவ் ஃபேத் அண்ட் அதர்ஸ் மே நாட் ஹேவ், பட் தட் இஸ் நாட் ஃபேக்ட்.
நம்பிக்கை, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், மற்றவர்களுக்கு இல்லாம போகலாம், ஆனால் அது உண்மை அல்ல.
That is fact which is accepted by everyone. Either he may have faith or may not have faith.
உண்மை என்பது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவருக்கு நம்பிக்கை இருக்கிறவங்களா இருக்கலாம், நம்பிக்கை இல்லாதவங்களா இருக்கலாம்.
In Sanskrit language, the Vedic literature, dharma means the codes or the law given by God.
சமஸ்கிருத மொழியில வேத இலக்கியங்கள்ல தர்மா என்றால் கடவுளால் வழங்கப்பட்ட சட்டம்.
So one may have faith or one may not have faith. It doesn't matter.
அதனால அதுல ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்கலாம், இல்லாமல் போகலாம், அதை பத்தி கவலை இல்லை.
The codes or law given by God, that is a fact.
இது கடவுளால் வழங்கப்பட்ட சட்டம், அதுதான் உண்மை.
Just like the law given by the state, one may not have faith or one may have faith, but it must be accepted.
அரசாங்கத்தால கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டம் இருக்கு, அதுல ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்கலாம், ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லாம போகலாம், ஆனால் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும்.
For example, just on the street, we see keep to the right, this is the law given by the state.
உதாரணத்துக்கு சாலையின் வலது பக்கமாக நம்ம பயணம் செய்யணும்ன்றது அரசாங்கத்தோட சட்டம்.
So you may believe it or not believe it, you have to carry it.
அத நீங்க நம்பலாம் நம்பாம போகலாம், ஆனா அத நீங்க கடைபிடிச்சு தான் ஆகணும்.
So it cannot be changed in any circumstance.
அதனால எந்த சூழல்லையும் இதை மாற்ற முடியாது.
Therefore, dharma does not mean a faith. It is compulsory.
அதனால தான் தர்மா அப்படின்னா நம்பிக்கைன்றது அர்த்தம் அல்ல, இது கட்டாயமானது.
So, the compulsory law is that God is great and we are subordinate or servant of God.
இப்போ அந்த கட்டாயமான சட்டம் என்னன்னா, கடவுள் மிக பெரியவர், நம்ம அவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் அல்லது கடவுளுக்கு சேவகர்கள்.
You may believe or not believe, the God's law will apply upon you forcibly.
நீங்க அதை நம்பலாம் நம்பாம போகலாம், ஆனா கடவுளுடைய சட்டமானது உங்க மேலே திணிக்கப்படும்.
எக்ஸாக்ட்லி லைக் தி ஸ்டேட் லா, யூ மே ஹேவ் ஃபேத் ஆர் நோ ஃபேத், யூ மஸ்ட் அக்செப்ட் இட், அதர்வைஸ் இட் வில் பீ பாசிபிலி இம்போஸ்ட் அபான்.
இது எப்படி இந்த அரசாங்கத்தோட சட்டமோ அதே மாதிரி தான். நீங்க அதுல நம்பிக்கை கொண்டிருக்கலாம், நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கலாம், ஆனா நீங்க அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்க மேல அந்த சட்டம் திணிக்கப்படும்.
தர்மா, as it is explained in English dictionary, a kind of faith that is not proper meaning.
அதனால ஆங்கில அகராதியில தர்மான்ற வார்த்தைக்கு ஒரு வகையான நம்பிக்கைன்னு விளக்கப்பட்டிருக்கிறது, அது முறையான அர்த்தம் அல்ல.
Dharma means that you are obliged to obey the laws given by God.
தர்ம என்றால் கடவுளால் வழங்கப்பட்ட சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து செயல்பட ஒப்புக்கொள்வது, கடமைப்பட்டிருப்பது.
Just like our material condition, birth, death, old age and disease. So one may say that I do not believe in death. That is false.
உதாரணத்துக்கு பௌதிக சூழல்னாவே பிறப்பு, இறப்பு, வியாதி, வயோதிகம். இப்ப ஒருத்தர் சொல்லலாம், நான் மரணத்தெல்லாம் நம்பலீங்க, அது பொய்யானது.
You may believe or not believe, you have to die. Similarly, one may believe or not believe, he has to take birth.
நீங்க நம்பலாம், நம்பாம போகலாம், நீங்க மரணம் அடைஞ்சுதான் ஆகணும். அதே மாதிரி ஒருத்தர் நம்பலாம், நம்பாம போகலாம், அவர் பிறந்துதான் ஆகணும்.
But death means to give up this body and accept another body.
மரணம் என்பது இந்த உடலை விட்டுட்டு வேறொரு உடலை ஏற்றுக்கொள்வது.
That is very nicely explained in the Bhagavad Gita. Tathā dehāntaram prāpti dhīrasattvanamayati.
அது பகவத் கீதையில மிக நல்லா விளக்கப்பட்டிருக்கு. ததா தேகாந்திர பிராப்தி தீரஸ்தத்ரணா முக்யதி.
Just like a child, he must accept the body of the boy. The boy, he must accept next the body of a youth.
ஒரு குழந்தை சிறுவனுடைய உடலை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அதே மாதிரி அடுத்ததாக அந்த சிறுவன் இளைஞனுடைய உடலை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு.
The youth must accept the old man's body. This is the law of God. You must accept.
அந்த இளைஞன் வயோதிகருடைய உடலை ஏற்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் கடவுளுடைய சட்டம், ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும்.
And this, when this body is no more practically usable, then you have to accept another body and begin a new life.
நடைமுறையில் இந்த உடல் எப்போ பயன்படுத்துறதுக்கு முடியாம போகுதோ அப்ப நீங்க வேற ஒரு உடலை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அப்படின்னா ஒரு புது வாழ்க்கையை தொடங்குறீங்க.
This is the law of nature or the law of God.
இதுதான் இயற்கையின் சட்டம் அல்லது கடவுளின் சட்டம்.
Law of nature is dull material. Nature cannot work automatically without the incentive or manipulation.
இயற்கை மந்தமானது, பௌதிகமானது, இயற்கையால தானாக செயல்பட முடியாது. கடவுள் அதுக்கு பின்னாடி இருந்து அதை கையாளணும் அல்லது ஊக்குவிக்கணும்.
Foolish people think that nature is working automatically. That is their ignorance.
இயற்கை தானாக செயல்படுது அப்படின்னு முட்டாள்தனமான மக்கள் நினைக்கிறாங்க, அது அவங்களுடைய அறியாமை.
Nature is working under the direction of the supreme law.
இயற்கை முழுமுதற் கடவுளின் வழிகாட்டுதலின்படி செயல்பட்டு கொண்டிருக்கு.
That is stated in the Bhagavad Gita. Maya dhakshena prakriti suyati sacharacharam hetu nanena kaunteya jagadvi parivartate. God says that under my superintendence the material nature is working and therefore சோ மெனி வண்டர்ஃபுல் சேஞ்சஸ் ஆர் கோயிங் ஆன்.
அது பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. பகவான் சொல்றார், இந்த ஜட இயற்கையானது எனது மேற்பார்வையின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கு. அதனால தான் எத்தனையோ அற்புதமான விஷயங்கள், மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு.
நேச்சர் இஸ் வர்க்கிங் அண்டர் தி ஆர்டர் ஆஃப் தி சுப்ரீம் லா அண்ட் வி ஆர் அண்டர் தி ஸ்ட்ரிங்கன்ட் லாஸ் ஆஃப் நேச்சர்.
அப்படின்னா இயற்கை முழுமுதற் கடவுளின் கட்டளைக்கு உட்பட்டு செயல்பட்டு இருக்கு. நம்ம அந்த கடுமையான இயற்கையின் சட்டத்திற்கு கீழ்ப்படைந்தவர்களா இருக்கிறோம்.
Therefore, we are obliged to carry out the natural sequences.
அதனாலதான் நம்ம இயற்கையின் விளைவுகளை தாங்கி செல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம்.
Just like I already explained, from childhood to boyhood, boyhood to youthhood, youthhood to old age, these are natural laws.
ஏற்கனவே நான் விளக்கினது போல, குழந்தை பருவத்திலிருந்து சிறுவனாகவும், சிறுவனிலிருந்து இளமையாகவும், இளமையிலிருந்து வயோதிகத்துக்கும் மாற்றம் அடைகிறது. இதெல்லாம் இயற்கையோட சட்டங்கள்.
And after mature old age, you have to change this body and accept another body.
பிறகு முதிர்ச்சி அடைந்து வயோதிகத்தில் நீங்க உடலை மாற்றிக்கொண்டு வேறொரு உடலை ஏற்க வேண்டியிருக்கு.
So if we say that I have no faith in the orders of the material nature,
அதனால ஜட இயற்கையோட சட்டங்கள்ல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா,
I can avoid it. That is not possible.
என்னால அதை தவிர்த்த முடியும்னு நீங்க சொன்னீங்கன்னா அது சாத்தியம் இல்லை.
So therefore, this dharma means you may have faith or may not have faith. You have to abide by the laws of nature.
அதனால தான் இந்த தர்மம் அப்படின்றது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் போகலாம், ஆனா இயற்கையின் சட்டத்தை நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும்.
People therefore say, as sure as death, I may think or you may think that don't care for death, there will be no death, but it will happen.
மரணத்தை போல உறுதியானதுன்னு மக்கள் சொல்றது போல, மரணத்தை பத்தி நாம கவலைப்படலன்னு நான் நினைக்கலாம், நீங்க நினைக்கலாம். மரணம் எல்லாம் ஒண்ணும் நடக்காதுன்னு நம்ம நினைக்கலாம், ஆனா அது நடக்கும்.
Therefore the conclusion is that you cannot manufacture any laws or religion.
அதனாலதான் முடிவு என்னன்னா, நீங்க மதத்தோட எந்த ஒரு சட்டத்தையும் நீங்களா உருவாக்க முடியாது.
Man-made religion has no value. Man-made religion, there are so many religious systems. Hindu religion, Christian religion, Mahavidan religion, or this religion, that religion.
மனிதனால உருவாக்கப்பட்ட மதத்துக்கு மதிப்பே கிடையாது. மனிதனால எத்தனையோ மதங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஹிந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம், அல்லது இந்த மதம், அந்த மதம்னு.
That is a kind of faith. But religion means the order or the laws given by God.
அதெல்லாம் ஒரு வகையான நம்பிக்கை தான். ஆனா தர்மம் அப்படின்னா கடவுளின் கட்டளை அல்லது கடவுளால் வழங்கப்பட்ட சட்டம்.
Therefore here it is said, dharma prochita koita vaktra. Koitra means cheating type of religious system.
அதனால தான் தர்ம புரோச்சித கைத்தவ அத்திரன்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. கைத்தவ அப்படின்னா ஏமாற்றக்கூடிய மத வழிமுறை.
Real religion means God is there, I am there. God is great, I am subordinate. I must abide by the laws of God. This is
உண்மையான மதம் என்றால், கடவுள் இருக்கார், நான் இருக்கேன், கடவுள் மிக உயர்ந்தவர், நான் அவரது கீழ்ப்படிந்தவன், நான் கடவுளின் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தவனாக இருக்க வேண்டும். அதுதான் மதம்.
At the present moment, under the spell of illusion, in this material condition, we have forgotten our real religion.
தற்சமயத்தில் மாயையின் தாக்கத்தினால இந்த பௌதிக சூழலில் நம்முடைய உண்மையான தர்மத்தை நம்ம மறந்திருக்கோம்.
Real religion means to revive our consciousness. We say Krishna consciousness or God consciousness.
உண்மையான தர்மம் அப்படின்னா நமது உணர்வை புதுப்பிப்பது. நாங்க அதை வந்து கிருஷ்ண உணர்வு அல்லது கடவுள் உணர்வுன்னு சொல்றோம்.
By which we agree to abide by the laws of God.
அப்படின்னா அதனால நம்ம கடவுளின் சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறோம் என்பதை ஏற்கிறோம்.
So Krishna says in the Bhagavad Gita at the end, sarva dharman parityajya mam ekam saranam braja.
கிருஷ்ணர் பகவத் கீதையின் இறுதியில சொல்றார், சர்வ தர்மான் பரித்தியஜ மாம் ஏகம் சரணம் ரஜ.
He says that you have manufactured so many religious systems, so you give up all this.
அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எத்தனையோ இந்த பெயரளவிலான மத வழிமுறைகள் எல்லாம் உருவாக்கி இருக்கீங்க, அதெல்லாத்தையும் தூக்கி எறிங்க.
You simply surrender unto me.
என்னிடத்தில் நீங்கள் சரணடைந்தாலே போதும்.
The real conclusion is, real religion means to surrender unto God.
அதனாலதான் முடிவு என்னன்னா, உண்மையான மதம் என்பது கடவுளிடத்தில் சரணடைவது.
It is explained in another place of Srimad Bhagavatam. சபை புன்சான பரோ தர்மம் ஜதோ பக்தி ததோ கலி அஹைதுகி அப்ரதிஹதா.
ஸ்ரீமத் பாகவதத்தோட இன்னொரு இடத்துல அது விளக்கப்பட்டிருக்கிறது. சபை பும்சா பரோதரமா எதோ பக்தி ரதோக்ஷே அஹைத்துக்கு அப்ரதீஹதா ஏயாத்மா சுப்ரசீததி. அதுதான் முதல் தரமான தர்மம்.
என்னது
சபை பும்சா பரோ தர்மா, முதல் தரமான மதம் அல்லது தர்மம்னா எதோ பக்தி ரதோக்ஷஜ, கடவுளிடம் சரணடைந்து அவருக்கு அன்பு செலுத்துவதுதான் முதல் தரமான தர்மம் என்பதை போதிப்பது. அப்படின்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம,
அப்ரதிஹதா விதவுட் எனி செக்கிங் ஜீன ஆத்மா சம்ப்ரசீததி. இஃப் யூ கம் டு தட் பிளாட்ஃபார்ம் ரெடியா, தென் யூ பிகம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட்.
அப்ரதிஹதா எந்த தடையும் இல்லாம, ஏனாத்மா சுப்ரசீததி, தர்மத்தின் அந்த தளத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அப்ப நீங்க முழுமையா திருப்தி அடைவீங்க.
Generally, there are four principles in the human society, namely dharma, artha, kama and moksha.
பொதுவாக மனித சமுதாயத்துல நான்கு கொள்கைகள் இருக்கு, அது தர்மம், அர்த்தம், காம, மோக்ஷம்.
First of all, become religious, then solve your economic problem.
முதல்ல அறத்தின்படி செயல்படுறது, அதுக்கப்புறம் உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளை தீர்வு காண்பது.
And then satisfy your senses and then become one with God.
பிறகு உங்க புலன்களை திருப்திப்படுத்தி இறுதியில் நீங்க கடவுளோட ஒன்றாகி விடுவது.
Those who are following the Vedic principles, they think like that.
வேத கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள் இப்படிதான் நினைக்கிறாங்க.
Not only they, others also, the so-called religious system, they also think like that.
இவர்கள் மட்டும் இல்ல, மற்றவர்களும் கூட பெயரளவிலான மதவாதிகள் எல்லாம் அவங்களும் இப்படிதான் நினைக்கிறாங்க.
Just like the Christians, they go to church. Oh God, give us our daily bread. So this bread supply business is like that. God simply supplies bread and we eat and we enjoy.
கிறிஸ்தவர்கள் தேவாலயத்துக்கு போறாங்க, கடவுளே எங்களது தினசரி ரொட்டியை கொடுங்கன்னு பிரார்த்திக்கிறாங்க. இப்ப அந்த ரொட்டி கொடுக்கறதுன்றது அது அந்த மாதிரி தான், கடவுள் நமக்கு ரொட்டியை கொடுக்கிறார், நாம சாப்பிட்டு அதை அனுபவிக்கலாம்.
Similarly, the Hindu system also there is, oh God, give me some money, I am very poor, I am suffering from disease, please cure it.
அதே மாதிரி இந்து மதத்திலையும் கூட அந்த மாதிரி தான், கடவுளே எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், நான் ரொம்ப ஏழ்மையா இருக்கேன், நான் வியாதியால துன்பப்பட்டு கொண்டிருக்கேன், தயவு செய்து அதை குணப்படுத்துங்க.
Everywhere you'll find some motive in religiosity.
மதம்னாவே எல்லா இடத்திலையும் இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கிறத நீங்க காணலாம்.
So religion does not mean to solve the economic problem. Therefore, at the present moment, they are becoming godless. Because now people are advanced in education and knowledge. They think that if I have to ask bread from God, why should I go to God? Let me earn money very nicely and I can purchase bread. Why should I go to church?
அதனால மதம் என்பது பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்கிறது கிடையாது. அதனாலதான் தற்சமயத்தில் மக்கள் இறை உணர்வு அற்றவர்களா இருக்காங்க. ஏன்னா மக்கள் கல்வியிலையும் அறிவிலையும் வளர்ச்சி பெற்றவங்களா இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் கடவுள்கிட்ட போய் ரொட்டியை கேட்கணும் அப்படின்னா அப்போ எதுக்கு நான் கடவுள்கிட்ட போகணும், நான் ரொம்ப நல்லா வேலை செஞ்சு சம்பாதிச்சு நானே அந்த ரொட்டியை வாங்கிக்கலாமேன்னு நினைக்கிறாங்க, எதுக்கு நான் தேவாலயத்துக்கு போகணும்னு கேட்கிறாங்க.
On account of this motivated religion, the communists are taking advantage and they are preaching godlessness.
இந்த மாதிரி எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய மதங்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இப்ப இந்த கம்யூனிசவாதிகள், பொது உடைமைவாதிகள் இறை உணர்வின்மையை நாத்திகத்தை அவங்க பிரச்சாரம் செய்யறாங்க.
In communist country, the innocent village people, they go to church and ask for bread. And when they come out of the church, the communist leader asks them, have you got bread?
கம்யூனிச நாடுகளில் அப்பாவி கிராம மக்கள் தேவாலயத்துக்கு போய் ரொட்டி கேட்குறாங்க. அவங்க தேவாலயத்தை விட்டு வெளியில் வரும்போது கம்யூனிச தலைவர் அவங்ககிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ரொட்டி
கிடைச்சதான்னு.
இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்ககிட்ட நீங்கள் ரொட்டி கேளுங்க அப்படின்னு. இப்போ இவங்க கம்யூனிச தலைவரே எங்களுக்கு ரொட்டி கொடுங்கன்னு கேக்குறாங்க.
So the supply immense quantity of bread, take as much as you like.
இப்போ உடனே அவங்க நிறைய ரொட்டியை அவங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க அவ்வளவு எடுத்துக்கோங்கன்னு கொடுக்கறாங்க.
So then they ask, who has supplied bread? They say the communist leader.
இப்போ மக்கள்கிட்ட அவங்க கேக்குறாங்க, யார் உங்களுக்கு ரொட்டி கொடுத்தது? மக்கள் சொல்றாங்க, கம்யூனிச தலைவர்கள் தான் எங்களுக்கு ரொட்டி கொடுத்தாங்க.
In this way the propagate, now there is no use of going to the church or asking bread from God.
இந்த மாதிரி தான் தேவாலயத்துக்கு போய் கடவுள்கிட்ட ரொட்டி வேணும்னுலாம் கேட்கறது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி பிரச்சாரம் செய்யறாங்க.
And they also practically see that we in the church we ask for bread, there was no supply of bread, and as soon as they bread from the communist leader, there are so many bread.
இப்ப மக்களும் நடைமுறையில பாக்குறாங்க, ஆமாம் நம்ம தேவாலயத்துக்கு போய் ரொட்டி கேட்டோம், எந்த ரொட்டியும் கிடைக்கல. கம்யூனிச தலைவர்கிட்ட ரொட்டி கேட்ட உடனே நிறைய ரொட்டி அவங்க கொடுக்குறாங்களே.
But the innocent people, they do not know that these communist leaders have supplied bread not from his father's stock, it is from the stock of God.
ஆனால் இந்த அப்பாவி மக்களுக்கு தெரியாதது என்னன்னா, இந்த கம்யூனிச தலைவர்கள் கொடுத்த ரொட்டியும் கூட அவங்க அப்பாவோட இருப்பில் இருந்து கொடுக்கல, அது கடவுளோட இருப்பில் இருந்து தான் அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க.
So they are innocent people, they do not know that actually bread is supplied by God, because the ingredients of bread, namely the food grains, the wheat or the pulses, that is not made by communist leader, that is made by God.
அதனால அப்பாவி மக்களுக்கு இது தெரியறதில்ல, உண்மையிலேயே இந்த ரொட்டி கடவுளால் தான் வழங்கப்பட்டது. அப்படின்னா இந்த ரொட்டிக்கான தானியங்கள், உணவு தானியங்கள், கோதுமையாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், அது எல்லாமே கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கொடுத்ததில்ல, கடவுளால வழங்கப்பட்டது.
Therefore the conclusion is that if we approach God for some material benefit, we may be cheated at some time.
அதனால தான் முடிவு என்னன்னா, நம்ம கடவுளை ஏதாவது பௌதிக லாபத்துக்காக அணுகணும் என்றால் நாம ஏதோ ஒரு சமயத்தில் ஏமாற்றப்படலாம்.
Therefore it is said dharma prochit atra koitava. This kind of motivated religious system is completely thrown away from this Srimad Bhagavatam.
அதனால தான் தர்மா புரோச்சித கைத்தவ திரன்னு சொல்லப்படுது. இந்த வகையான ஏமாற்றக்கூடிய மதங்கள் எல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து தூக்கி எறியப்படுது.
Intelligent person should know that God is supplying food to so many living entities, why he shall not supply me?
ஒரு புத்திசாலிக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இப்ப கடவுள் எத்தனையோ உயிர்வாளிகளுக்கு உணவு வழங்கிட்டு இருக்கார், ஏன் அவரால் எனக்கு வழங்க முடியாது?
There are 8,400,000 forms of living entities.
84,00,000 வகையான உயிரினங்கள் இருக்கு.
Out of that only 400,000 forms are human body.
அதுல 400,00,000 வகைகள் தான் மனித உடல் இருக்கு.
So 8 million means there are fishes, there are trees, there are plants, there are insects, there are birds, bees, and in this way 8 million.
மீதி இருக்கிற 80,00,000 அப்படினா நீர்வாழிகள், மீன்கள், மரங்கள், செடிகள், பூச்சிகள், பறவைகள், விலங்குகள், இந்த மாதிரி 80,00,000 வகையான உயிரினங்கள் இருக்கு.
They are getting all their food stuff supplied by God.
அவைகள் எல்லாவற்றிற்குமே கடவுளால உணவு வழங்கப்படுது.
This morning we are walking on the in the park. We saw so many fruits are thrown on the street.
இன்னைக்கு காலையில நாங்க அந்த பூங்காவுக்கு போயிட்டு இருக்கும் போது சாலையில நிறைய பழங்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கு, அதை நாங்க பார்த்தோம்.
That means the birds have eaten them and they have thrown so many.
அப்படின அவ்வளவு பழங்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கு, அதெல்லாம் பறவைகள் சாப்பிட்டிருக்கு.
So God supplies immense bread or eatable things without any asking.
அதனால கடவுள் கேட்காமையே அளவில்லாத உணவுகள் அல்லது ரொட்டியை கொடுத்துட்டு தான் இருக்கார்.
In African jungle there are hundreds of thousands of elephants. They eat at a time huge quantity of food.
ஆப்பிரிக்க காடுகள்ல நூற்றுக்கணக்கான யானைகள் மிக பெருமளவான உணவை ஒவ்வொரு முறையும் சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கு.
But still they are supplied by God. Actually even from practical point of view I have traveled all over the world. There are immense places we can produce food stuff for supplying food 10 times of the whole world population.
ஆனாலும் கடவுள் அவை எல்லாவற்றிற்கும் உணவு கொடுத்துட்டு தான் இருக்கார். உண்மையிலேயே நடைமுறையில நீங்க பாத்தீங்கன்னா, நான் உலகம் முழுக்க பயணம் செய்து கொண்டிருக்கேன், நிறைய இடம் இருக்கு. அந்த இடத்துல நம்ம உணவு உற்பத்தி செய்தோம்னா உலக மக்கள் தொகைக்கு 10 மடங்கு அதிகமான உணவு உற்பத்தியை நம்ம செய்ய முடியும்.
So therefore there is no need of approaching God with a motive for material supplies and material satisfaction.
அதனால தான் கடவுளை அணுகுவது ஏதோ பௌதிகமான தேவைகளுக்காகவோ பௌதிகமான திருப்திக்காகவோ தேவையில்லாதது.
In the Vedic literature we get information nitya nityanam chetanas chetananam ekoju bhunam vidadati kaman. God, the description of God is given there that he is also living entity like us.
Vedangalla nama kedaikira thagaval enna na nityo nityanam chetana chetananam ஏகோ பகனாம் விததாதிகாமான். கடவுளை பெற்றின வரையறை அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, அவரும் நம்மளை போல ஒரு உயிர்வாளியே.
He is also eternal like us. நித்தா நித்யானாம் சேதன சேதன.
அவரும் நம்மை போலவே நித்தியமானவர். நித்தியோ நித்தியானாம் சேத்தன சேத்தனானாம். ஆனா அவருக்கும் நமக்கும் அப்ப என்னதான் வித்தியாசம்?
That is described, ego to bahunam vidudhavikam. That one, God, is supplying all the necessities of this many.
ஏக யோகனாம் விததாதி காமான் அதையும் விளக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு கடவுள் இந்த நிறைய உயிர்வாளிகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார்.
So we should not approach God for economic satisfaction or for bread or for food or for anything necessary for our life.
அதனால நம்முடைய பௌதிக பொருளாதார திருப்திக்காகவோ அல்லது ரொட்டிக்காகவோ உணவுக்காகவோ வேற எந்த வாழ்க்கையின் தேவைகளுக்காகவோ கடவுளை அணுக கூடாது.
God has arranged food for everyone. The aquatics, the birds, the bees, the trees, the elephants or the other and four-legged animals and why not for him and me?
கடவுள் எல்லாருக்கும் தேவையான உணவை ஏற்பாடு செய்கிறார். நீர்வாழிகளுக்கு, பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு, மரங்களுக்கு, யானைகளுக்கு, மற்ற நான்கு கால் மிருகங்களுக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் மனிதர்களுக்கு அவர் செய்ய
மாட்டார்? மனிதர்களுக்கும்
கூட நாகரிகமற்றவர்கள் எல்லாம் காட்டில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க. என்னமோ அவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி எதுவும் கிடையாது, அதுக்கான ஏற்பாடுகள் கிடையாது, அல்லது அவங்களுக்கு அது தெரியாது. ஆனாலும் அவங்களுக்கும் உணவு கிடைக்க தான் செய்யுது. அதனாலதான் சாஸ்திரம் என்ன
சொல்லுதுன்னா, One should try for developing God consciousness, not for anything else.
கடவுள் உணர்வை வளர்த்துக் கொள்வதற்காக மட்டுமே ஒருவன் முயற்சிக்க வேண்டும், வேறு எதற்காகவும் அல்ல.
Because happiness and distress, they come automatically.
ஏன்னா சுக துக்கம் என்றது தானாகவே வரக்கூடியது.
We haven't got to try for it. Happiness, everyone aspires for happiness. Nobody aspires for distress. But distress is forcibly come upon us.
நம்ம அதுக்காக முயற்சிக்க வேண்டியதே இல்லை. இன்பம் அப்படின்பது எல்லாருமே அதை விரும்பக்கூடிய விஷயம்தான். ஆனால் யாருமே துக்கத்தை விரும்புறதில்லை. ஆனாலும் அந்த துக்கம் நம்ம மேலே நிர்பந்திக்கப்படுது.
Similarly, the Shastra says, as distress come without any desire, similarly happiness also will come without any endeavor.
அதே மாதிரிதான் சாஸ்திரம் சொல்றது என்னன்னா, எப்படி துக்கம் நம்ம விருப்பப்படாமையே நமக்கு வருதோ, அதே மாதிரி மகிழ்ச்சியும் கூட எந்த முயற்சியும் இல்லாம நமக்கு வரும்.
So now we are in the material world. The so-called happiness and distress will come and go. But our the human life, the endeavor should be how to find out or revive our relationship with God. That is our main purpose.
நம்ம இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பெயரளவிலான சுக துக்கங்கள் எல்லாம் வரும் போகும். ஆனா மனித வாழ்க்கையோட முயற்சியானது எப்படி கடவுளுடனான உறவை நாம் புதுப்பித்துக் கொள்வது என்பதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இருக்கணும். அதுதான் நம்மளுடைய முக்கிய கடமையே.
They are just like seasonal changes, happiness and distress. Matras parshat sukhom diya, sitasma sukhodukkada. Just like there is winter season, it is pinching cold.
இந்த சுகதுக்கம் எல்லாம் பருவகால மாற்றங்கள் போல. மாத்ராஸ் பரசாஸ்து கவுந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக. இந்த குளிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான குளிர் இருக்கு.
That will also not stay. And the scorching heat, that is also not stay. It comes and goes.
அதுவும் கூட அப்படியே இருக்க போறதில்லை. அல்லது கடுமையான வெயில், அதுவும் அப்படியே இருக்க போறதில்லை. அதெல்லாம் வருது போகுது.
Therefore, so long in the material world we are, தி சோ கால்ட் ஹாப்பினஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸ் வில் கம் அண்ட் கோ.
அதனாலதான் நம்ம இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த பெயரளவிலான சுக துக்கங்கள் எல்லாம் வந்து போய்கிட்டு தான் இருக்கும்.
டோன்ட் பாதர் அபவுட் இட், யூ சிம்பிளி ட்ரை ஃபார் ரிவைவிங் யுவர் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் ஆஃப் காட்.
அதனாலதான் அதுக்காக நீங்க தொந்தரவு அடையாம முழுமையா கடவுள் உணர்வு அல்லது கிருஷ்ண உணர்வை புதுப்பித்துக் கொள்றதுக்காக முயற்சித்தாலே போதும்.
Has misunderstood the mode of life. They are simply busy for maintaining this body whole day and night.
அதனால மனிதர்கள் அவங்க வாழ்க்கையோட நோக்கம் என்னன்றத தவறா புரிந்து கொண்டுட்டு இப்ப வெறுமனே இந்த உடலை பராமரிக்கிறதுக்காகவே ராத்திரி பகல ரொம்ப மும்முரமா செயல்பட்டு கொண்டிருக்காங்க.
We should conclude like this, that if God can supply 8 million types of different lower animals, then why shall not God give their necessities of life to the human society?
அதனால நம்ம என்ன முடிவுக்கு வரணும்னா, இப்ப கடவுளால 80 லட்சம் வகையான வெவ்வேறு உயிரினங்களுக்கு விலங்குகளுக்கு எல்லாம் தேவைகளை பூர்த்தி செய்யும் போது ஏன் கடவுள் இந்த மனித சமுதாயத்தில் இருக்க நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது?
So don't execute your religious principle for some material benefit, but try to revive your relationship with God and try to love him.
அதனால இந்த மத கொள்கைகளை ஏதாவது பௌதிக லாபத்துக்காக நீங்க செயல்படுத்தாம அதே சமயத்தில் கடவுளுடனான உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக அவரை நேசிப்பதற்காக முயற்சி செய்யுங்க.
That type of religious system is there in the Srimad Bhagavatam, that there is no motive but to how to love God, that is stated.
அந்த வகையான மத வழிமுறை தான் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. அப்படின்னா எதிர்பார்ப்பு இல்லாம கடவுளை நேசிப்பது மட்டுமே, அது சொல்லப்பட்டிருக்கு.
This type of religion means to love God. He stated here as Sivadam Tapatrayo Unulanam.
இந்த வகையான மதம் அப்படின்னா கடவுளுக்கு அன்பு செலுத்துவது, இங்க சிவதம் தாபத்ரய உன்மூலனம்னு சொல்லப்பட்டிருக்கு.
சிவதம் means all auspicity. And the threefold miserable condition of life is completely uprooted.
சிவதம் அப்படின்னா எல்லா மங்களமும், அதாவது கட்டுண்ட வாழ்க்கையின் இந்த மூணு வகையான துன்பங்கள் அனைத்தும் முழுமையாக வேரறுக்கப்படுகிறது.
On account of this material body, we have got threefold miseries within this material world.
இந்த ஜட உடலின் காரணமாக மூவகையான துன்பங்களை இந்த பௌதிக உலகத்தில் நம்ம பெற்றிருக்கோம்.
One is called adhyatik. Adhyatik means miserable condition due to this material body and the mind.
ஒன்று அத்தியாத்மிகன்னு சொல்லப்படுது. அத்தியாத்மிகம் அப்படின்னா இந்த ஜட உடல் மற்றும் மனதால வரக்கூடிய துன்பங்கள்.
The another miserable condition is adhibhogi. Miserable condition offered by other living entities.
இன்னொரு பௌதிகமான துன்பத்தை கொடுப்பது அதி பௌதிக. இந்த துக்ககரமான சூழலானது மற்ற உயிர்வாளிகளால வழங்கப்படக்கூடியது.
And the third miserable condition is which is offered by the nature, just like earthquake, famine, pestilence and so many other things on which we have.
மூன்றாவது துக்ககரமான நிலை என்னன்னா இயற்கையால வழங்கப்படுவது. உதாரணத்துக்கு நிலநடுக்கம், வறட்சி, வெள்ளம், இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டை மீறினதா இருக்கு.
We have no control in any kind of miserable condition, especially the miserable condition offered by nature. We cannot avoid.
எந்த துக்ககரமான நிலையுமே நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. குறிப்பாக இயற்கையால் வழங்கக்கூடிய துக்கத்தை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது, நம்மளால அதை தவிர்க்கவும் முடியாது.
So therefore, here it is said that if you take up this religious system means how to love God.
அதனால தான் நீங்க இந்த மத வழிமுறை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அப்படின்னா எப்படி கடவுளுக்கு அன்பு செலுத்துறதுன்னு அர்த்தம்.
Then he will be transcendental to all this miserable condition of material existence.
அப்போ நீங்க இந்த பௌதிக இருப்பின் எல்லா துக்ககரமான நிலையையும் கடந்த உன்னதமானவராயிடுவீங்க.
And this information, these practices are given in the Srimad Bhagavatam, which is compiled by, not by any ordinary person.
இந்த தகவல்கள் எல்லாம் இந்த பயிற்சி எல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் வழங்கப்பட்டிருக்கு. அது எந்த ஒரு சாதாரண நபராலும் தொகுக்கப்பட்டது அல்ல.
பட் ஸ்ரீமத் பாகவத மகாமுனி கிருத்தே தி கிரேட்டஸ்ட் சேயிங் வேர்ஸ் தி ஹி ஹஸ் கிவன்
ஆனால் ஸ்ரீமத் பாகவத மகாமுனி கிருத்தே மிகப்பெரிய சாதுவான வியாசதேவர் அவர் நமக்கு இதை வழங்கியிருக்கிறார்.
The ordinary literature that full of mistake and cheating and illusion and imperfectness.
சாதாரண இலக்கியங்கள் எல்லாம் தவறுகள் நிறைந்திருக்கு, ஏமாற்றது, மாயை குட்பட்டது, குறைகள் உள்ளதா இருக்கு.
Every conditioned soul as we are, we have got four defects, namely we commit mistake, we are sometimes illusion, and sometimes we do not know properly anything, and still I give my thesis, perhaps it may be, what is this now, that means cheating.
ஒவ்வொரு கட்டுண்ட ஆத்மாவும் அதாவது நம்ம எல்லாருக்குமே நான்கு விதமான குறைபாடுகள் இருக்கு. அது முதல்ல தவறு செய்யறது. நம்ம சில சமயத்தில் மாய வயப்பட்டிருக்கோம். சில சமயத்தில் நமக்கு விஷயங்கள் தெரியாமையே இருந்தாலும் நம்ம அதுக்கான கருத்துக்களை சொல்கிறோம், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு. இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இது என்ன அறிவு அப்படின்னா அது ஏமாத்துறது.
One has sufficient knowledge and perhaps maybe is giving knowledge.
ஒருத்தன்ட்ட போதுமான அறிவு இல்லை, ஆனால் அவன் இருக்கலாம் ஒருவேளை இந்த மாதிரி அவன் அறிவை கொடுக்கிறான்.
And above all of that, we should know that our present material senses are imperfect.
இவை எல்லாத்துக்கும் மேலே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா நம்முடைய தற்போதைய இந்த பௌதிக புலன்கள் எல்லாம் பக்குவமற்றது, குறைகள் உள்ளது.
For example, just like we are very much proud of our eyes, he say, can you show me God?
உதாரணத்துக்கு நம்ம கண்களால நம்ம ரொம்ப கர்வப்படுறோம், கடவுளை எனக்கு காட்ட முடியுமான்னு நம்ம கேட்கிறோம்.
But our eyes are so long perfect as long the light is.
ஆனா நமது கண்கள் வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் அது பார்வையை கொடுக்குது.
It is conditional. Therefore, every sense now we are possessing, they are not perfect.
அப்படின்னா அது நிபந்தனைக்கு உட்பட்டது. அதனால தான் நம்முடைய ஒவ்வொரு புலன்களுமே பக்குவமற்றதா இருக்கு.
So we acquire knowledge by using our different knowledge senses.
அதனால நமது வெவ்வேறு புலன்களை உபயோகப்படுத்தி தான் நாம் அறிவை வளர்த்து கொள்றோம்.
Therefore, because they are imperfect, whatever knowledge we gather by speculation, that is imperfect.
அதனால தான் அவைகள் பக்குவமற்றதா இருக்கிறதால நம்ம யோகத்தினால என்ன அறிவை வளர்த்து கொண்டிருந்தாலும் அதுவும் பக்குவமற்றதே.
So if you take knowledge from such personalities who are liberated, then that knowledge is perfect. This is the process of acquiring knowledge in Krishna consciousness movement, that we receive knowledge from the perfect person.
அதனால தான் விடுதலை அடைந்த நபர்கள்ட்ட இருந்து நம்ம அறிவை ஏற்றுக்கொண்டோம்னா அப்ப அந்த அறிவு பக்குவமானதா இருக்கும். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல நம்ம அறிவை வளர்த்து கொள்றதுக்கான வழிமுறை இதுதான். அதாவது பக்குவமான நபரிடம் இருந்து நாம் அறிவை வளர்த்து கொள்கிறோம், பெறுகிறோம்.
Now here it is said that because it is given by the perfect person Vyasadeva, we should take knowledge from the Srimad Bhagavatam.
இப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வியாசதேவர் என்ற ஒரு பக்குவமான நபரால இந்த அறிவு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறதால நம்ம ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து இந்த அறிவை ஏற்க வேண்டும்.
And the proof is that we have now become godless. We have no information of God. But if you read Srimad Bhagavatam, then immediately you realize God.
அதுக்கான நிரூபணம் என்னன்னா, இப்ப நம்ம இறை உணர்வு அற்றவர்களா இருக்கோம், நமக்கு கடவுளை பற்றின தகவல் இல்லாம இருக்கு. ஆனா நீங்க பாகவதத்தை படிச்சீங்கன்னா உடனடியா நீங்க கடவுளை உணர முடியும்.
Just like you can see in reality that this boy, this girl who have joined this Krishna consciousness movement, because they are reading Srimad Bhagavatam, Bhagavad Gita, they are now gradually realizing what is God and what is his relationship with God.
உதாரணத்துக்கு நடைமுறையில இப்ப இந்த இளைஞர்களை நீங்க பார்க்கலாம், இந்த யுவதிகள் எல்லாம் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல சேர்ந்து அவங்க பாகவதம் பகவத்கீதை எல்லாம் படிக்கிறதுனால படிப்படியா அவங்க கடவுள்னா என்னன்றத உணர்ந்து கடவுளுடனான உறவையும் அவர்கள் புரிந்து கொண்டிருக்காங்க.
அதனால
கடவுள் மற்றும் நம்முடைய நிலையை நம்ம உணராமல், கடவுளை நேசிக்கக்கூடியவராக ஆகாமல் மன அமைதி என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது.
Therefore it is recommended here that if you want real peace in the mind, try to understand what is God, what is your relationship with God, and act accordingly.
அதனால தான் இங்க என்ன பரிந்துரைக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு உண்மையிலேயே மன அமைதி வேண்டும் அப்படின்னா நீங்க கடவுள்னா என்ன, கடவுளுடனான உங்களது உறவு என்னன்றத புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க, அதன்படி செயல்படுங்க. உடனடியா நீங்க அமைதி ஆயிடுவீங்க, நீங்க அமைதியான உடனே உங்க வாழ்க்கை வெற்றி அடையுது. மிக்க நன்றி.
He explained something what the scientists are always talking about, mutation and variation. That's and variation, and how one species evolves to another species.
விஞ்ஞானிகள் எப்பொழுதுமே பேசிக்கொண்டிருக்கிற பிறழ்வு மாறுபாடு, எப்படி ஒரு உயிர் இன்னொரு உயிரிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடையுது, இது பற்றி கொஞ்சம் விளக்குங்களேன்.
By the mind, intelligence and ego, at the time of death, you think of what you have done all through your life.
மனம் புத்தி மற்றும் அகங்காரத்தால மரண தருவாயில வாழ்க்கை முழுக்க நீங்க என்ன செய்திருக்கீங்களோ அதை பற்றின சிந்தனையில தான் நீங்க இருப்பீங்க.
So the mental situation at the time of death will carry you to the different form of life.
மரண தருவாயில உங்களுடைய மனநிலை தான் உங்களை வெவ்வேறு வாழ்க்கையின் வடிவத்துக்கு உங்களை அழைத்து செல்லும், உங்களுடைய மனநிலையையும் அதை எடுத்து செல்லும்.
We do not see the mind, intelligence, although we say that I have got mind, you have got mind, you have got intelligence, I have got intelligence.
எனக்கு மனசு இருக்கு, உங்களுக்கு மனசு இருக்கு, உங்களுக்கு புத்தி இருக்கு, எனக்கு புத்தி இருக்குன்னு நம்ம சொன்னாலுமே கூட நம்மளால மனசு புத்தி எல்லாம் பார்க்க முடியறதில்ல.
So, but we do not see it. It is very subtle thing. But after the destruction of this gross body, the subtle body carries me to another gross body.
இது ரொம்ப சூட்சமமான விஷயங்களா இருக்கிறதால நம்மளால அதை காண முடியறதில்ல. ஆனா இந்த ஸ்தூல சரீரம் அழிந்த பிறகு இந்த சூட்சும சரீரம் என்னை வேறொரு ஸ்தூல சரீரத்துக்கு எடுத்துட்டு போகுது.
We have a practical experience. The mind is so forceful that you are sitting here and within a second you can go to your home or homeland, which may be 10,000 miles away.
நமக்கு அதுக்கான நடைமுறை அனுபவம் இருக்கு. இப்ப மனசு வந்து இப்ப நீங்க நிர்பந்திக்கப்பட்டு அமர்ந்திருந்தாலுமே கூட ஒரு வினாடியில உங்களுடைய மனசானது உங்களுடைய வீட்டுக்கோ அல்லது உங்களுடைய ஊருக்கோ கூட போக முடியும். அது 10,000 மைல் தொலைவில் இருந்தா கூட உடனடியா உங்க மனசு அங்க போயிடும்.
The example is given just like from a garden, rose garden. The flower is carried by the air and it is transferred to another place.
இதுக்கு என்ன உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு ரோஜாப்பூ தோட்டத்தில் இருந்து அந்த ரோஜாப்பூவோட வாசனை காற்றால வெவ்வேறு இடங்களுக்கு தாங்கி செல்லப்படுது.
So in this life, whatever mental creation we are doing or creating, that will be carried in the next life. And according to that, nature will give us a body.
அதனால இந்த வாழ்க்கையில நம்முடைய மனசுல என்னெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கோ அல்லது எதெல்லாம் நம்ம செய்திருக்கோமோ அது நம்முடைய அடுத்த வாழ்க்கைக்கு எடுத்து செல்லப்படும். அதுக்கேற்றவாறு இயற்கை நமக்கு ஒரு உடலை கொடுக்கும்.
So if we think of dog, maybe I am transferred to the dog's body. If I think of God, then I shall be transferred to the God's body.
அதனால இப்ப நம்ம நாயோட நினைவில் இருந்தோம்னா நம்ம நாயோட உடலுக்கு மாற்றப்படுவோம். கடவுளோட உணர்வில் இருந்தோம்னா நம்ம கடவுளோட உடலுக்கு மாற்றப்படுவோம்.
So we have scattered our love for so many things in the material world. We have to collect everything and transfer everything for loving God.
நமது நேசத்தை இந்த பௌதிக உலகத்தில் எத்தனையோ விஷயங்களுக்காக அதை பகிர்ந்திருக்கும். இப்போ அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கடவுளை நேசிப்பதற்காக அதை திசை திருப்பணும். அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை.
So if we think of God, then how we become purified and next we become transferred to the kingdom of God.
அதனால நம்ம கடவுளை பற்றி நினைச்சிட்டு இருந்து எப்படி நம்ம தூய்மை அடைவோம்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா அப்ப நம்ம அடுத்து கடவுளோட ராஜ்யத்துக்கு மாற்றம் பெறுவோம்.
And if we think of material things, then again we shall be transferred to another material body.
ஆனா வேற ஏதாவது பௌதிக விஷயங்களை நினைச்சோம்னா நம்ம மறுபடியும் வேற ஒரு பௌதிக உடலுக்கு மாற்றம் பெறுவோம்.
This Krishna consciousness movement is for educating how to think of God constantly.
அதனால தொடர்ந்து எப்படி கடவுளை பற்றின சிந்தனையில் இருக்கிறது என்பதை போதிக்கிறதுக்காக தான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் இருக்கு. நீங்க அதே மாதிரி அதை பயிற்சி செய்தீங்கன்னா இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் நம்ம கடவுளுடைய உடலை போலவே வேற ஒரு உடலை அடைய போறோம்.
This body is called Svachidananda. Svach means Chitananda, Chit means full of knowledge, and Ananda means full of bliss.
இந்த உடல் சச்சிதானந்தன்னு சொல்லப்படுது. சத்னா நிரந்தரம், சித்னா அறிவுபூர்வமான மற்றும் ஆனந்தமயமான உடல் அது.
This body, this material body is just the opposite number.
இந்த பௌதிக உடலானது அதற்கு எதிர் மாறானது.
It is neither eternal, neither full of knowledge, neither full of bliss.
இது நிரந்தரமானதும் அல்ல, அறிவுபூர்வமானதும் அல்ல, ஆனந்தமயமானதும் அல்ல.